الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. அருளாளன் அன்புடைய அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர், தோழர்கள், அவர்களை பின்பற்றியவர்கள் அத்தனை பேர் மீதும் அல்லாஹ் தஆலா என்றென்றும் ஸலாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்கிறேன். இந்த வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முயற்சிகள் செய்து அடைய வேண்டிய மிக பெரும் ஒரு சொத்து இருக்கிறது என்றால் அது நாம் சம்பாதிக்கக்கூடிய தக்வா ஒன்றாகத்தான் இருக்கிறது. அந்த தக்வா தான் உலகத்திலே ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறது. மறுமையிலும் அல்லாஹு தஆலா தக்வா உள்ளவர்களுக்கே உயர்வையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் பாராட்டுகளையும் வைத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் தக்வா உள்ளவர்களுடைய கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஹர்ரம் மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். 1434 இஸ்லாமிய ஆண்டு ஆரம்பமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த மாதத்துக்கு ஒரு சிறப்பை வைத்திருக்கிறார். 12 மாதங்களை அவன் படைத்தான். அந்த மாதங்களிலே ஒவ்வொரு மாதத்திலும் 29, சில மாதங்களில் 30 என்று அல்லாஹு தஆலா தான் அதை படைத்திருக்கிறான். இஸ்லாமிய வருடத்தில் 28 நாட்கள், இஸ்லாமிய மாதத்தில் 28 நாட்கள் எந்த மாதத்திலும் வரமாட்டாது. ஒன்றோ 29 அல்லது 30. கண்ணியமானவர்களே, காலத்தை மாதங்கள் என்றும் வருடங்கள் என்றும் நாட்கள் என்றும் பிரித்திருக்கிறது. இது மனிதனுடைய செயல் அல்ல. எப்பொழுது அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்தானோ அப்பொழுதிலிருந்தே அல்லாஹு தஆலா 12 மாதங்களையும் அந்த மாதங்களில் 29-30 நாட்களையும் படைத்து விட்டான். குர்ஆன் இதை மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறது. இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று அல்ல. அல்லாஹு தஆலா இதை ஏற்படுத்தி இருக்கிறான். அவன் தான் இதை வானம் பூமியை படைத்த நாளில் இருந்தே அல்லாஹு தஆலா இப்படி ஏற்படுத்தி இருக்கிறான் என்ற உண்மையை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. கண்ணியமானவர்களே, அவன் படைத்த மாதங்களில் நாட்களில் சில மாதங்களை சிலதை விடவும் சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான். நாட்களை பொறுத்தவரையில் சில நாட்களை விடவும் சில நாட்களுக்கு உயர்வையும் அந்தஸ்தையும் கொடுத்திருக்கிறான். அந்த நாட்களுக்கு ஏன் அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த மாதங்களுக்கு ஏன் உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அது பற்றிய உண்மைகளை அல்லாஹ் ஒருவன் தான் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அதை பற்றிய முழு விவரங்களும் மனிதர்களுக்கு அந்த அறிவு கொடுக்கப்படவில்லை. கண்ணியமானவர்களே, ஒன்றை அல்லாஹ் சிறப்பானதாக ஆக்கிவிட்டால் அது சிறப்புக்குரியதாக மாறிவிடும். காபா இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வீடு, பைத்துல்லா என்று சொல்கிறோம். பார்வைக்கு அது ஒரு சிறிய வீடுதான். ஏனைய பள்ளிவாசலுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பார்வைக்கு உலகத்திலே இருக்கிற மிக சிறிய பள்ளிவாசல்களில் ஒன்றுதான் பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய வீடு. நாம் தவாஃப் செய்யும் பொழுது எந்த கட்டிடத்தை சுற்றி வருகிறோமோ அதுதான் பைத்துல்லா காபத்துல்லா என்று சொல்லப்படுகிறது. உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பள்ளிவாசல்கள் அதை விடவும் அழகாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய வீடு மிக உயர்ந்த வீடு, அவ்வல பைத்தின் உதயின் என்றெல்லாம் குர்ஆன் அதை பற்றி பேசி இருக்கிறது. ஆனால் அந்த வீட்டுக்கு ஜன்னல்கள் கூட கிடையாது, அந்த வீட்டுக்கு நிறம் கூட அடிக்கப்படவில்லை, ஒரே ஒரு வாசல் இருக்கிறது. தன்யமானவர்களே, அல்லாஹு தஆலா ஒன்றுக்கு உயர்வை கொடுக்கும் பொழுது அது உயர்ந்ததாக மாறிவிடுகிறது. பிறகு அது அழகானதாக இருக்க வேண்டும், பெரியதாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. கண்ணியமானவர்களே, இது போன்று அல்லாஹ் தஆலா நாட்களுக்கு இடையிலே சிறப்பை ஏற்படுத்தி இருக்கிறான். மாதங்களை பொறுத்தவரையில் மாதங்களில் நான்கு மாதங்களுக்கு அல்லாஹ் தஆலா உயர்வையும் கௌரவத்தையும் கொடுத்திருக்கிறதாக குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அல்லாஹ்விடத்தில் 12 மாதங்கள், மின்ஹா அர்பஅதுன் ஹுரும், அந்த மாதங்களில் நான்கு மாதங்கள் கௌரவத்துக்குரிய கண்ணியத்துக்குரிய மாதங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அந்த நான்கு மாதங்கள் துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, அதற்கு பிறகு வரக்கூடிய முஹர்ரம். இந்த மூன்று மாதங்களும் தொடராக வருகின்றன. துல்கஅதா, பிறகு துல்ஹிஜ்ஜா, பிறகு முஹர்ரம். நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம், இதற்கு முன்னால் இருந்த இரண்டு மாதங்கள், பிறகு ரஜப் மாதம் இருக்கிறது. இந்த நான்கு மாதங்களையும் தான் அல்லாஹு தஆலா ஹுர்மத்துக்குரிய கௌரவத்துக்குரிய மாதங்களாக ஆக்கி வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, முஹர்ரம் என்று சொன்னாலே சங்கைப்படுத்தப்பட்ட மாதம் என்று அதற்கு அர்த்தம். இஸ்லாமிய முதல் மாதம், அதற்கு முஹர்ரம் என்ற பெயர். முஹர்ரம் என்ற வார்த்தைக்கே அர்த்தம் கௌரவப்படுத்தப்பட்ட, சங்கைப்படுத்தப்பட்ட, ஹுர்மத்துக்குரிய மாதம் என்பதாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த மாதத்துக்கே அல்லாஹ் தனி மதிப்பை வைத்திருக்கிறான். அதிலும் மிக குறிப்பாக இந்த மாதத்திலே வரக்கூடிய 10வது நாள் ஆஷூராவுடைய தினம் என்று சொல்கிறோம். ஆஷூராவுடைய தினம் என்றால் 10வது நாள் என்ற அர்த்தம். ஆஷூரா ஆஷிர் என்பது 10வது என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. அந்த 10வது தினத்துக்கு அல்லாஹு தஆலா ஒரு தனிப்பெரும் சிறப்பை கௌரவத்தை வைத்திருக்கிறான். ரமலானுடைய நோன்பு ஃபர்தாக்கப்படுவதற்கு முன்னால் ஆஷூராவுடைய நோன்பை அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு ஃபர்தாக ஆக்கியிருந்தார். கண்ணியமானவர்களே, இந்த நாளுடைய சிறப்பையும் உயர்வையும் அடை விளங்கிக் கொள்வதற்கு இந்த ஒன்று மட்டும் போதுமானது. ரமலானுடைய நோன்பு ஃபர்தாக்கப்படுவதற்கு முன்னால் ஆஷூராவுடைய நோன்பை, அந்த ஒரு நோன்பை அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு ஃபர்தாக ஆக்கியிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த நாளை நோன்பு நோட்டு வந்தார்கள். எப்பொழுது ரமலானுடைய மாதம் நோன்பு நோட்பது ஃபர்தாக ஆக்கப்பட்டதோ அப்போதிலிருந்து அல்லாஹு தஆலா இந்த சட்டத்தை மாற்றி விடுகிறார். அதற்கு பிறகு ஆஷூராவுடைய முஹர்ரம் 10வது தினம் நோன்பு வைப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சுன்னத்தாக ஆக்கினார்கள். அந்த கட்டாயமாக இருந்த ஃபர்து என்று இருந்த சட்டம் அது தளர்த்தப்பட்டு விட்டது. ஃபர்து என்றால் அது ரமலானுடைய நோன்பு மட்டும்தான். கண்ணியமானவர்களே, இந்த நாளுடைய சிறப்பை அறிந்து கொள்வதற்கு இது ஒன்று மட்டுமே போதுமானது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஆஷூராவுடைய அந்த 10வது நாளுடைய நோன்பை தொடராக பிடித்து வந்திருக்கிறார்கள். சிலர் தப்பாக நினைத்துக் கொள்கிறார்கள், நம்முடைய முஸ்லிம்களில் சிலர் நினைக்கிறார்கள், இந்த ஆஷூராவுடைய தினம், இந்த 10வது தினம் சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறதற்கு காரணம் அந்த நாளில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பேரர் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதனால்தான் அந்த நாள் சிறப்பிற்குரியது என்று சிலர் தப்பாக புரிந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த நாள் சிறப்பானதாக இருக்கிறதற்கு காரணம் அதிலே ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதல்ல. அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது உண்மை. அந்த நாளில் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சென்றது, அது அவர்களுக்கு கிடைத்த ஒரு உயர்வு, அவர்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். அவர்களை சந்திப்பதற்கு, அவர்களுடைய மௌத்துக்கு அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாளை முடிவு செய்திருந்தான் என்பது அவர்களுக்கு கிடைத்த ஒரு சிறப்பு, அவர்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், அவர்களுக்கு கிடைத்த ஒரு கௌரவம். இந்த நாள் சிறப்பானாக இருப்பதற்கு அவர்கள் அந்த நாளில் மரணமானார்கள் என்பதுதான் காரணம் என்று யாரும் விளங்கிக் கொள்ளக்கூடாது. கண்ணியமானவர்களே, இந்த ஆஷுராவுடைய தினத்திலே பல நிகழ்வுகள் தாரீகில் சரித்திரத்தில் பெரும் பெரும் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்ததாக மிக பிரபல்யமாக சரித்திர கிதாபுகளில், அந்த புத்தகங்களில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆஷுராவுடைய தினத்திலேதான் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்தார்கள். சைதுனா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் போடப்பட்டு பாதுகாக்கப்பட்டது ஆஷுராவுடைய தினத்தில்தான். சைதுனா நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வந்த வெள்ளத்தில் அவர்கள் கப்பலில் ஏறி பயணம் செய்து கடைசியாக ஜூதி என்று சொல்லக்கூடிய அந்த மலையிலே அந்த கப்பல் கரை சேர்ந்தது. இதுவும் ஆஷுராவுடைய தினத்தில்தான் நடந்தது. கியாமத்துடைய நாளும் ஆஷுராவுடைய தினத்திலே வரும். இப்படியாக மிக பிரபல்யமாக பேசப்படக்கூடிய சில சில சம்பவங்கள், சில சரித்திரங்கள், இவைகள் உண்மையில் சரித்திரத்தில் மிக தெளிவாக வந்திருக்கிறது, மறுப்பதற்கில்லை. என்றாலும் இது சரியானதுதானா அல்லது இது பிழையானதா என்பது சம்பந்தமாக ஹதீஸ்களில் எங்கும் உறுதி செய்யப்படவில்லை. சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆஷுராவுடைய தினத்தில் தான் நெருப்பில் போடப்பட்டு பிறகு பாதுகாக்கப்பட்டார்களா இந்த செய்தியை சரித்திர புத்தகங்களிலே நாங்கள் பார்த்தால் அதை காணலாம். ஆனால் ஹதீஸ்களை பார்த்தால் ஹதீஸ்கள் அது சரியானதா இல்லையா என்பதை உறுதி செய்வதை நாங்கள் காண முடியாது. ஆகவே இந்த சம்பவங்கள் இந்த நாளில் தான் நடந்தது என்பதை நாங்கள் 100% உறுதியாக சொல்லிவிடவும் முடியாது. அதே நேரத்தில் சரித்திரம் இவற்றை பதிவு செய்து வைத்திருக்கிறது என்ற காரணத்தினால் முற்றாக நாங்கள் அதை மறுத்து விடவும் முடியாது. ஆனால் ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது இந்த நாளில் நடந்த மிக பெரும் ஒரு நிகழ்வாக சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஃபிரௌனும் அவனுடன் சார்ந்திருந்த அந்த விரோதிகளில் இருந்து பாதுகாக்கப்பட்ட நாள் என்பது ஹதீஸ்களில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களும் பனூ இஸ்ரவேலர்களும் நீண்ட காலமாக தொடரான கஷ்டங்கள், பிரச்சனைகள், அதாபுகளுக்கு முகம் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் கடும் கஷ்டங்களை சுமந்தார்கள். ஓரிரு வருஷங்கள் அல்ல, பல வருஷங்கள் அநியாயக்காரர்களால் துன்புறுத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அவர்களுடைய கண் முன்னாலே வெட்டி கொலை செய்யப்படுகிறது. அநியாயக்காரர்களுடைய அநியாயம் உலகத்திலே நீடிப்பதில்லை. கண்ணியமானவர்களே, இந்த நாட்களில், இந்த காலத்தில், இனி இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் அதிகமாக பேசப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு என்றால் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றி. மிக பெரும் ஒரு படைக்கு முன்னால் மிகப்பெரிய மிகச்சிறிய ஒரு படை, தாழ்வாக கருதப்பட்டவர்கள், அவர்கள் எப்படி உயர்த்தப்பட்டார்கள், அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது என்ற அந்த செய்திகள் எல்லாம் இந்த உம்மத்தில், இந்த மிம்பர்களில் மீண்டும் மீண்டும் பேசப்பட வேண்டியவைகள். ஏனென்றால் குர்ஆன் இதை திரும்ப திரும்ப பேசியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, உலகத்திலே நடந்த சரித்திரங்கள் ஏராளம், எத்தனையோ ஆயிரக்கணக்கான சரித்திரங்கள் உலகத்திலே நடந்திருக்கிறது. அவற்றில் சில சரித்திரங்களை பொறுக்கி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். அந்த சரித்திரங்களில் இன்னும் சில சரித்திரங்களை பொறுக்கி குர்ஆனில் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கிறான். கண்ணியமானவர்களே, குர்ஆன் ஒரு சம்பவத்தை, ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொல்கிறது என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? இந்த உம்மத்துக்கு அது திரும்ப திரும்ப தேவைப்பட போகிறது. குர்ஆன் சையதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை திரும்ப திரும்ப பேசுகிறது. ஏன்? கண்ணியமானவர்களே, இந்த உம்மத்துக்கு அதிலே தேவை இருக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் மோசடி செய்தவர்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்களுக்கு வந்த வேதனை எப்படி இருந்தது என்பது குர்ஆன் மிக தெளிவாக திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறது. இது போன்று பல நன்மார்களுடைய சரித்திரங்களை பேசுகிறது. அந்த வரிசையில் சையதுனா மூசா அலைஹி இஸ்லாம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய சம்பவங்களை திரும்ப திரும்ப பல சூராக்களில் குர்ஆன் பேசியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, 600,000 பேர்களை கூட்டிக் கொண்டு எகிப்திலிருந்து இரவோடு இரவாக புறப்படுமாறு அல்லாஹு தாலாவுடைய கட்டளை வருகிறது. 600,000 பேர்களை விட அதிகமானவர்கள் அவர்களுடைய வழக்கிலே 20 வயதுக்கு குறைந்தவர்களையும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களையும் எண்ணிக்கையில் கணக்கெடுக்க மாட்டார்கள். இந்த வயதுகளுக்கு இடைப்பட்டவர்கள் 600,000 பேர்களை அழைத்துக் கொண்டு இரவோடு இரவாக அவர்கள் புறப்படுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வஹி அறிவிக்கிறான், உங்களை துரத்தி வரப்போகிறார்கள், இரவோடு இரவாக என்னுடைய அடியார்களை கூட்டிக் கொண்டு நீங்கள் இங்கிருந்து வெளியே சென்று விடுங்கள். சையதுனா மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கட்டளை வருகிறது, உங்களுடைய வீடுகளில் எல்லாம் நீங்கள் உங்களுடைய விளக்குகளை எரித்து விட்டு காலை வரைக்கும் அந்த விளக்குகள் எரிவதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு சென்று விடுங்கள். போய்விடுகிறார்கள், பயணம் தொடர்கிறது. இரவோடு இரவாக ஃபிரௌனுக்கு இந்த செய்தி வந்து சேருகிறது. இவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள், வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சிந்தனைகளை மாற்றக்கூடியவர். யார் எவ்வளவு பெரும் சிந்தனையாளர்களாக இருந்தாலும் அறிவாளிகளாக இருந்தாலும் அந்த அறிவுகளுக்கு அல்லாஹ் சொந்தக்காரனாக இருக்கிறான். ஃபிரௌனுடைய அறிவு இப்படி சொல்கிறது. அவன் ஒரு கட்டளை விடுகிறான், நீங்கள் யாரும் சேவல் கூவும் சத்தம் கேட்கும் வரைக்கும் புறப்படக்கூடாது, அது வரைக்கும் யாரும் வீடுகளிலிருந்து வெளியே வராதீங்க. சையதுனா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக அந்த இரவு எந்த சேவலும் கூவவில்லை. அல்லாஹ்வுடைய பாதி இரவோடு இரவாக பயணிக்கிறார்கள். அதிகாலையாகும் பொழுது ஃபிரௌன் தன்னுடைய படையை தயார் செய்கிறான். ஒரு ரிவாயத்தின் படி 17,000,000 பேர்கள் குதிரை வீரர்கள் அழைக்கப்பட்டு அவர்கள் மிக பெரும் தயாரிப்புடன் இவர்களை துரத்தி செல்கிறார்கள். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனூ இஸ்ரவேலர்களும் பஹ்ரு குல்ஸும் என்று சொல்லக்கூடிய அந்த கடலை அடைந்து விடுகிறார்கள். பார்த்தால் மிகப்பெரும் ஒரு படை பின்னால் வருகிறது செய்கிறது. திரும்பி பார்த்தால் ஃபிரௌனுடைய மிகப்பெரும் படை வந்து விட்டது. இன்னா லமுத்ரகூன் ஃபலம்மா தரா அல் ஜம்ஆன் قال اصحاب موسى انا لمدركون. இரண்டு படைகளும் ஒருவரை ஒருவர் தூரத்திலிருந்து பார்க்கிறார்கள். மூசாவுடைய அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் மாட்டிக்கொண்டோம், அகப்பட்டுக் கொண்டோம், இதற்கு பின்னால் தப்புவதற்கு வழி இல்லை. இப்பொழுது அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், அவனுடைய கட்டளை வருகிறது, உங்களுடைய கையில இருக்கிற அசாவை நீங்கள் அந்த தண்ணீரிலே அடியுங்கள், கடலிலே அடியுங்கள். அடிக்கிறார்கள். 12 பாதைகளை அல்லாஹு தாலா அவர்களுக்கு திறந்து கொடுக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த கதைகள் எல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் அல்ல, இது குர்ஆன் நமக்கு சொல்கிற கதைகள். ஈமான் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது இப்படித்தான் அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு உதவி செய்கிறான். கடந்து செல்கிறார்கள், ஃபிரௌன் வந்து சேர்கிறான். பார்க்கிறான் பாதைகள் இருக்கிறது, எனக்காகத்தான் இந்த பாதைகள் என்று தன்னுடைய சகாக்களை ஏமாற்றி சொல்கிறான், நீங்கள் நடவுங்கள். எல்லோரும் அந்த பாதையிலே நடக்க ஆரம்பிக்கிறார்கள். குதிரைகளிலே நடுக்கடலை அடைந்ததும் அல்லாஹுடைய கட்டளை வருகிறது, அந்த பாதை தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்கிறது, அது நீராக மாறிவிடுகிறது. அத்தனை பேரும் அழிக்கப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறுபிராயத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை குர்ஆன் சொல்கிறது. ஃபிரௌனுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பதற்காக, ஃபிரௌனுடைய கொலையிலிருந்து பாதுகாப்பதற்காக அவர்களுடைய தாயாருக்கு அல்லாஹ் அறிவித்தான், நீங்கள் உங்களுடைய குழந்தையை தண்ணீரில் போட்டு விடுங்கள், ஒரு பெட்டியில் போட்டு நாங்கள் அந்த குழந்தையை பாதுகாப்போம். எப்படி அவர்களை அல்லாஹ் தண்ணீரில் போட்டு பாதுகாத்தானோ அதுபோல இந்த அவர்களுடைய கூட்டத்துக்கு வந்த இந்த முடிவையும் அதுபோன்றே அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அவர்கள் தண்ணீரிலே நடந்து போய் மறுபக்கத்தை அடைகிறார்கள். அந்த தண்ணீரிலே அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைத்து விடுகிறது. அவர்களுடைய விரோதிகள் தண்ணீரிலே அழிக்கப்படுகிறார்கள். ஒரு கட்டத்திலே ஃபிரௌன் மமதையுடைய உச்சகட்டத்திலே, பெருமையுடைய உச்சகட்டத்திலே சொன்ன வார்த்தை, அலைஸ லி முல்கு மிஸ்ரா வ ஹாதிஹி அல் அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி அஃலா துப்ஸிரூன். ஒரு மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல இது. இவனுக்கு பெருமை உச்சகட்டத்தை அடைந்து விட்டது. நான் தான் உங்களுடைய ரப்பு என்று சொன்னவன் அன்று சொல்கிறான், பாருங்கள் அதற்கு ஆதாரம், எனக்கு இந்த எகிப்துடைய ஆட்சி இருக்கிறது, எனக்கு கீழால் தான் இந்த ஆறுகள் ஓடுகின்றன என்று சொன்னான். கண்ணியமானவர்களே, பேச்சுகளை எப்பொழுதும் அளந்து பேச வேண்டும். அல் பலா
முவக்கலும் பில் மந்திர் மனிதர்களுக்கு வர வரக்கூடிய நிறைய சோதனைகள் நாவோட அவனுடைய பேச்சுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் அன்று சொல்லும் பொழுதே அல்லாஹு தஆலா நீரில் தான் உனக்கு அழிவு வரப்போகிறது என்று சொல்வதை போல அந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. என்னுடைய ஆறு எனக்கு கீழால் இந்த ஆறுகள் ஓடவில்லையா என்று கேட்டான். அவனுடைய நாட்டுக்குள்ளே இருக்கிற தண்ணீரிலே அவனுக்கு அழிவு இருந்தது. கண்ணியமானவர்களே, இந்த சம்பவம் இது இந்த நாளில் தான் நடைபெற்றது என்பதை ஹதீஸில் உறுதி செய்கிறது. ஆகவே இந்த நாள் இன்ன காரணத்தினால்தான் சிறப்பாக உயர்வானதாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை அல்லாஹ் ஒருவன் தான் நன்கு அறிந்தவராக இருக்கிறான். ஆனால் இப்படிப்பட்ட இந்த மகாபெரும் நிகழ்வு இந்த நாளிலே நடந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட நாட்கள் நமக்கு வர இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த 10வது நாள் நமக்கு வர இருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள் பூராவும் அந்த நாளிலே நோன்பு வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நல்ல நாட்கள் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நம்முடைய கேள்வி எப்பொழுதும் வருகிறது. இந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்ணியமானவர்களே, எப்பொழுதும் இஸ்லாம் நமக்கு ஒரு விசேஷமான நாளை தரும் பொழுது இஸ்லாம் நமக்கு எப்படி வழிகாட்டுகிறதோ அந்த முறையில்தான் நம்முடைய செயல்பாடுகளை அந்த நாளில் நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம நினைத்து எதையும் தீர்மானித்துக் கொள்ளக்கூடாது. இஸ்லாம் நமக்கு காட்டியிருக்கிற வழி அந்த 10வது நாளில் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அதை சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. 10வது நாளுடைய நோன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பை தொடராக நோக்கியிருக்கிறார்கள். சொன்னார்கள், அந்த முஹர்ரம் 10வது தினத்திலே நோக்கப்படக்கூடிய நோன்பு அதற்கு முன்னால இருக்கிற முழு வருஷத்திலேயும் நடந்த குற்றங்களுக்கு பரிகாரமாக மாறும் என்று சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இந்த ரிவாயத் வந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம் இந்த 10வது நாளுடைய அந்த நோன்பை நாங்கள் நோட்பதற்கு. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய வரக்கத்தினால் ஒரு வருஷத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆகவே கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் நமக்கு தவறிவிடக்கூடாது. கடைசி வருஷத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலதிகமான ஒரு தகவலையும் சொல்கிறார்கள். அவர்களுக்கு தெரிய வருகிறது மதீனாவிலே யகூதிகள் கூட இந்த நோன்பை நோக்கிறார்கள். விசாரிக்கிறார்கள், இந்த நாளில் நீங்கள் ஏன் நோன்பு நோக்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், இந்த நாளில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எங்களுடைய அதாவது மூதாதையர்களான பனு இஸ்ரவேலர்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய எதிரிகள் இந்த நாளில் தான் அழிக்கப்பட்டார்கள். அதனால் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹ்னு அஹக்கு பி மூசா மின்கும், மூசாவுக்கு கிடைத்த வெற்றியை கொண்டு சந்தோஷப்படுவதற்கு நன்றி செலுத்துவதற்கு உங்களை விடவும் நாங்கள் மிக தகுதியானவர்கள். இன்னும் ஒரு தகவலை சொன்னார்கள், அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தால் 10வது நாளுடன் சேர்த்து 9வது நாளையும் நான் நோன்பு பிடிப்பேன் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, பைஹக்கியுடைய ரிவாயத்தில் இருக்கிறது 9வது நாளை அல்லது 10வது நாளுடன் சேர்த்து 11வது நாளையும் நான் நோன்பு பிடிப்பேன் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இங்கே நமக்கு ஒரு பாடத்தை இஸ்லாம் சொல்லித்தருகிறது. நம்முடைய எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நாம் ஈமான் உள்ளவர்களாக இஸ்லாத்தை ஏற்று ஈமானை ஏற்று விட்டால் நமக்கு என்று வாழ்க்கைக்கு ஒரு முறையை இஸ்லாம் வைத்திருக்கிறது. எதிலும் நாங்கள் மற்றவர்களுக்கு ஒப்பாக கூடாது. எங்களுடைய நடை உடை பாவனை செயல்பாடுகள் இபாதத்துகள் எதிலும் நாங்கள் மற்றவர்களுக்கு அந்நியர்களுக்கு ஒப்பாக கூடாது. மார்க்கம் இதை கண்டித்திருக்கிறது. ஹாலிபுல் முஷ்ரிகீன், ஹாலிபுல் யஹூதவன் நசாரா, முஷ்ரிக்களுக்கு நீங்கள் மாற்றமாக செய்யுங்கள். அல்லாஹ்வை நிராகரிக்கிறவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். யஹூதிகளுக்கு நசாராக்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள். கண்ணியமானவர்கள், இந்த பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தலைமுடி வாருவதிலும் இதை பார்த்திருக்கிறார்கள். இவர்கள் எப்படி தலைமுடி வாருகிறார்கள்? அப்படி நான் வாரக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரைக்கும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிகீன்களை பார்த்தார்கள். அவர்கள் ஒரு விதத்திலே தலைமுடி வாருகிறார்கள். அதை விட்டு விட்டு வேற வழியிலே அவர்கள் தலைமுடி வாரியதாக சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத்திலே இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு காரியத்திலும் நாம் நமக்கென்று இஸ்லாம் அழகான முறையை தந்திருக்கிறது. இஸ்லாத்துடைய அழகை நாங்கள் காண்பிப்போம். அதிலே அழகு காணக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். வேண்டுமென்று எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய உடைகள், எங்களுடைய நிகழ்வுகள் யகூதிகளுக்கு ஒப்பாக இருக்க வேண்டும் என்று வேணுமென்றே ஒருவர் அந்த நிகழ்வுகளை அந்த காரியங்களை செய்வார் என்றிருந்தால் இது பெரும் பாவமாக இஸ்லாம் சொல்கிறது. இது ஒரு பெரும் பாவம். அந்த நோக்கம் இல்லாமல் ஒருவர் செய்கிறார் பார்ப்பதற்கு அவர்களை போல இருக்கிறது என்றால் இது வெறுக்கத்தக்கது என்று உலமாக்க சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நாள், இந்த நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிற பாடம் இது. இந்த நாள் நோன்பு நோப்பதற்குரிய தினமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, 10வது நாளுடன் சேர்த்து 9வது நாளை நோன்பு பிடிப்பது இதுவும் சுன்னத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன்படி அவர்கள் அடுத்த வருஷம் வரும் பொழுது அவர்கள் இருக்கவில்லை, அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போயிருந்தார்கள். ஆனால் சஹாபாக்கள் அந்த முறையிலேயே அவர்கள் 9வது 10வது இரண்டு நாட்களையும் நோன்பு பிடித்து வருகிறார்கள். அவ்வாறு தவறினால் 10வது நாளையும் 11வது நாளையும் நோன்பு பிடித்துக் கொள்ளலாம். அதுவும் ஹதீஸிலே வந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த நாளுக்குரிய அமல் இதுதான். இதுவல்லாமல் இன்னும் சில நடைமுறைகள் நம்முடைய சமூகத்திலே பரவலாக மிக பிரபல்யமாக பேசப்படுவதையும் இருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். அந்த நாளிலே சுர்மா போட்டுக் கொள்வதை சிலர் மிக கட்டாயமான ஒரு விஷயமாக கருதுகிறார்கள். இன்னும் சிலர் அந்த நாளிலே குறிப்பிட்ட சாப்பாடுகளை தயார் செய்வது இப்படியான சில வழிமுறைகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இன்னும் சிலர் அந்த நாட்களிலே சில குறிப்பிட்ட ஓதல்கள், குறிப்பிட்ட தொழுகைகள் என்று வைத்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் அந்த நாளிலே எண்ணெய் போட்டுக் கொள்வதை வழக்கமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக சமூகத்தில் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இது ஒன்றும் ஹதீஸில் சொல்லப்பட்டவைகள் அல்ல, மார்க்கத்தில் சொல்லப்பட்டவைகள் அல்ல. ஷாஃபிஈ மத்ஹபுடைய உலமாக்கள் இதை பிதாத்துகள் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் இஸ்லாம் ஒரு நாளை கண்ணியப்படுத்தி இருக்கிறது என்பதற்காக நாம் அதை கொண்டாடும் பொழுது இஸ்லாம் எப்படி சொல்லி இருக்கிறதோ அப்படித்தான் நம்முடைய காரியங்களை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அதை நாங்கள் மீறிவிடக்கூடாது. ஆனால் அந்த நாளில் குடும்பத்துக்கு வளமையை விடவும் மிக விசாலமாக கொஞ்சம் அதிகமாக செலவழிப்பது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. வளமையை விட குடும்பத்துக்கு, மனைவிக்கு, குழந்தைகளுக்கு, தாய் தகப்பனுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, சாட்சி பெரியம்மா, சாச்சா பெரியப்பாமார்களுக்கு என்று குடும்பத்திலே இருக்கிறவர்களுக்கு வளமையை விட கொஞ்சம் அதிகமாக சதகாக்கள், தர்மங்கள் செய்வது, அதிகமாக செலவழிப்பது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது மற்ற ஹதீஸ்களுடன் ஒப்பிடும் பொழுது இது பலமில்லாத ஹதீஸ்களாக இருந்தாலும் கூட அல்லாமா முனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த செலவழிப்பது சம்பந்தமாக வந்திருக்கூடிய ஹதீஸ்கள் ஒரு வழியில் அல்ல, பல வழிகளால் அறிவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அதற்கென்று தனியான ஒரு பலம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஹதீஸ்களுடைய அறிவிப்பாளர்களை பற்றி பேசக்கூடிய உலமாக்களில் மிக பிரபலமான அல்லாமா இராக்கி, அல்லாமா இப்னு நாசிருத்தீன் போன்றவர்கள் அந்த வழிகளில், அந்த இஸ்னாதுகளில் சில இஸ்னாதுகளை சஹீஹ் என்று கூட சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உலமாக்கள் சொல்கிறார்கள் முஹத்திஸீன்களில் பலர் இந்த காரியத்தை அமல் செய்து அந்த நாளிலே செலவழித்து அதனுடைய பரக்கத்தை அந்த வருஷத்திலே கண்டது இது அவர்கள் வாழ்க்கையிலே கண்கூடாக பார்த்த உண்மை என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த நாளிலே கொஞ்சம் விசாலமாக செலவழிப்பதனால் அல்லாஹு தஆலா ரிஸ்கிலே பரக்கத்தை ஏற்படுத்துகிறான், இது கண்கூடாக பார்த்த உண்மை என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே கண்ணியமானவர்களே, யாருக்கு வசதி இருக்கிறதோ அந்த நாளில் கொஞ்சம் விசாலமாக நாங்கள் எங்களுடைய குடும்பங்களுக்கு செலவழிப்போம். வசதி இல்லாவிட்டாலும் கூட நமக்கு பரக்கத் கிடைப்பதற்கு செலவழிப்பது ஒன்று வழியாக இருக்கிறது. இவ்வளவு அறிவிப்புகளில் வந்திருக்கிற காரணத்தினால் நாம் அதை விட்டுவிடக்கூடாது. ஆகவே கண்ணியமானவர்களே, சரியத் எதை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறதோ அந்த காரியங்களை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எதையும் கொண்டாடுவதற்கு என்று இஸ்லாம் நமக்கு முறை சொல்லி தந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, பனு இஸ்ரவேலர்கள் அது மூசா அலை இஸ்லாம் அவர்களுடன் பயணம் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்டத்தை பார்க்கிறார்கள். இதை குர்ஆன் சொல்கிறது, யஹ்குஃபூன அலா அஸ்னாமில்லஹும். அந்த கூட்டம் பல சிலைகளை வைத்துக்கொண்டு அங்கேயே உட்கார்ந்து கொண்டு அதை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த இவர்கள் சொல்கிறார்கள், மூசா இஜால் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா. இந்த கூட்டத்தை பாருங்க, இவர்களுக்கு எத்தனை தெய்வங்கள், எங்களுக்கும் ஒரு தெய்வத்தை நீங்கள் செய்து தாருங்களே என்று சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எவ்வளவு அல்லாஹ்வுடைய அற்புதங்களை பார்த்தவர்கள் எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், கேள்வியை கேட்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நம்முடைய நிலையும் அப்படிதான் ஆகி இருக்கிறதோ என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய முஸ்லிம்களுக்கு நாம் எதை கொண்டாடுவது என்று இல்லை, நாம் எல்லா காரியங்களையும் எல்லா கர்மங்களையும் நாங்கள் கொண்டாடுகிறோம். முஹர்ரமுடைய மாதம் வந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இது ஒருவர் மற்றவருக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய நாள் அல்ல. நமக்கு இரண்டு பெருநாள்கள் தான். அந்த பெருநாள்களை தவிர மூன்றாவது ஒரு பெருநாள் நமக்கு கிடையாது. கொண்டாடுவதாக இருந்தால் இஸ்லாம் சொல்லிய முறைப்படி கொண்டாடுவதற்கு அந்த பெருநாள் மட்டும்தான். அந்த இரண்டு பெருநாள்களிலும் கூட நாம் ஒருவரை மற்றவர் சந்தித்துக் கொள்வது விரும்பத்தக்கது, சுன்னத்தாக முஸ்தஹப்பாக இருக்கிறது. ஆனால் வாழ்த்துக்கள் சொல்வது இருக்கிறது. ஈத் முபாரக் என்று சொல்கிறோம், குல்லு ஆம் வஅன்தும் பிகைர் என்று சொல்கிறோம், பெருநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்கிறோம். இப்படி பல விதத்திலே நாங்கள் வாழ்த்திக் கொள்கிறோம். இந்த வாழ்த்துக்களை பொறுத்தவரையில் வெறும் இது ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது, இது சுன்னத்தல்ல. சிலர் நினைக்கிறார்கள் அந்த நாளில் காண்பவர்களுக்கெல்லாம் சலாமும் இல்லை, ஈத் முபாரக் என்று சொல்வது சுன்னத் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். சுன்னத் இல்லை. கண்ணியமானவர்களே, அது வெறும் இஸ்லாத்துடைய சட்டத்திலே ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த தினங்களை எல்லாம் நாம் இருக்கும் வாழ்த்து சொல்கிறோம். இது வர இருக்கிறது ஜனவரி முதலாவது நாள், அதிலேயும் நாங்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம். தீபாவளிக்கும் பரிமாறிக்கொள்கிறோம். கண்ணியமானவர்களே, எல்லாத்திலும் நாங்கள் கூட்டு சேர்ந்து கொள்கிறோம். யார் சமூகத்திலே கௌரவமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை தகுந்து கொள்ள வேண்டும். நான் செய்வதனால் காலப்போக்கிலே இது ஒரு நடைமுறையாக மாறப்போகிறது என்று யார் உணர்கிறார்களோ அவர்கள் இப்படிப்பட்டவைகளை தகுந்து கொள்ள வேண்டும். நாம் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு சதத்துக்கும் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கிருக்கிறது. ஒரு மெசேஜ் தானே, அதுக்கு ஒரு ரூபாய் தான் போக போகிறது, அல்லது 30% தான் எனக்கு போக போகிறது, அது எனக்கு ஒரு பெரிய காசு இல்லையே என்று சொல்வதல்ல இதற்கு பதில். அது ஒரு பெரிய காசு தான் பார்வையில் ஒரு சதமாக இருந்தாலும் சரி, அது பணம் தான். கண்ணியமானவர்களே, எதை நாங்கள் எங்கே செலவழிக்க வேண்டும், எதை நாங்கள் எப்படி கொண்டாட வேண்டும்? ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்து விட்டாலே சிலருக்கு அது ஒரு பெருநாள் மாதிரி அவர்கள் அதை கொண்டாடுகிறார்கள். இறுதி போட்டி வந்து விட்டால் அதை சிலர் பெருநாள் போல கொண்டாடுவதை நாங்கள் பார்த்தோம். கண்ணியமானவர்களே, அந்த நேரங்களில் இவற்றை சொன்னால் சில பொழுது அதை நாங்கள் புரிந்து கொள்ள கூட முடியாத நிலையிலே நாங்கள் இருப்போம். கண்ணியமானவர்களே, இறுதி போட்டி நடக்கிறது என்று சொன்னால் அது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. அன்றைய தினம் கடைகளை எல்லாம் நேர காலத்துடன் பூட்டிவிட்டு வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள். ஆசுராவுடைய தினத்திலே போல அல்ல, நிறைய செலவு நடக்கிறது. கடைசியாக நடந்த ஒரு இறுதி போட்டியிலே இந்த நாட்டிலே ஒருவர் 2 டிக்கெட்டுகளை வாங்குவதற்காக 50,000 கொடுத்து 2 டிக்கெட்டுகளை வாங்கியதாக நமக்கு தகவல் கிடைத்தது. கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்டவர்களை நினைக்கும் பொழுது உண்மையில் அவர்களை பார்க்க வேண்டும், அவர்கள் புத்திசாலிகள். 50,000 கொடுத்து 2 டிக்கெட்டுகள், 3 மணி நேரம் ஒரு மேட்சை பார்ப்பதற்காக வேண்டி 50,000 உங்களுடைய கடையிலே வேலை செய்யக்கூடியவர்கள் 2-3 மாதங்கள் மூட்டை சுமந்து வாங்கக்கூடிய சம்பளம் அது. எத்தனை பேர்களுடைய எத்தனை மாதங்களுடைய வீட்டு செலவு சாதாரணமாக 2 டிக்கெட்டுகள் வாங்குவதற்காக. கண்ணியமானவர்களை, புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வோம், புத்திசாலிகளாக நடந்து கொள்வோம். எதை நாங்கள் கொண்டாடுகிறோம், யாரை நாங்கள் பார்த்து ரசிக்கிறோம், யாருக்கு கொடி காட்டுகிறோம்? இது அவகாஷ் துபாபு அலா தாமின் சொல்கிறார்கள். கௌரவமானவர்களுக்கு ஒரு பாடம் சொல்லி தருகிறார்கள். நம்ம நினைக்கிறோமே நாங்க கௌரவமான ஆட்கள், நாங்க சமூகத்துல கௌரவமாக இருக்கணும், எங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்கிறார்கள். சொல்கிறார்கள், ஒரு சாப்பாட்டிலே கொசு வந்து உட்கார்ந்து விட்டால், ஒரு சாப்பாட்டிலே ஈ வந்து உட்கார்ந்து விட்டால் என்னுடைய மனசு அந்த சாப்பாட்டை விரும்பினாலும் நான் அதை சாப்பிட மாட்டேன். ஏனென்றால் நானும் போய் கை போட்டால் அங்கே கொசுவும் நானும் சமமாகி விடுவோம், கொசுவுடன் நான் சமமாகி விடுவேன். கண்ணியமானவர்களே, 50,000 இந்த கொசுக்குளுடன் கொஞ்சம் நேரம் இருந்து கைதட்டுவதற்காக. யார் அதை பார்க்கிறார்கள், அங்கே யார் கூடுகிறார்கள்? சின்னவர்கள், இலக்கில்லாமல் நோக்கம் இல்லாமல் வாழக்கூடியவர்கள் எப்படி யார் யாரோ அங்கே கூடுகிறார்கள். நாமும் போய் அங்கே உட்கார்ந்து கொண்டு அதை ரசிப்பதா? குறைந்தபட்சம் இப்படிப்பட்ட சமூகத்தில இருக்கிற கீழ்த்தரமானவர்களுடன் நான் உட்கார்ந்து அவர்களுடைய கூட்டாளியாக பங்காளியாக நான் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகவாவது நாங்கள் இதை தவிர்க்க வேண்டும். நாய்கள் வந்து ஒரு தண்ணீரிலே வாய் போட்டு விட்டால் சொல்கிறார்கள் இமாம் ஷாஃபி அவர்கள், சிங்கங்கள் ஒரு நாளும் அந்த தண்ணீரில வாய் போட மாட்டாது தாகம் இருந்தாலும் சரி. ஏனென்றால் தண்ணீர் நஜிஸ் என்பதற்காக வேண்டி அல்ல, அதுல நாய் வாய் போட்டிருக்கிறது, நாமும் வாய் போட்டால் நம்முடைய கௌரவம் குறைந்துவிடும். கண்ணியமானவர்களே, நாங்கள் யுத்தங்களிலே கொடி தூக்க வேண்டிய சிங்கங்கள், நாங்கள் எங்கே கொடி தூக்குறோம், யாருக்கு கொடி காட்டுகிறோம்? சமூகத்திலே யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய, கவலைப்பட வேண்டிய, செலவழிக்க வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன, எத்தனையோ விவகாரங்கள் இருக்கின்றன. வடக்கிலிருந்து முஸ்லிம்கள் விரட்டி அடிக்கப்பட்டு இன்று 22 வருஷங்கள் பூர்த்தி, இன்னும் அவர்கள் திரும்பி போக இல்லை, அவர்களுடைய சொந்த காணிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட இல்லை, இன்னும் அகதிகளாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்னும் அவர்கள் சில ஆயிரங்களுக்காக வேண்டி அவரிடம் அவரிடம் இவரிடம் இருந்து போய் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எதை கொண்டாடுகிறோம், நாம் எங்கே செலவழித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் எங்கு இருக்கிறோம்? எதை கொண்டாட வேண்டுமோ அதை கொண்டாட வேண்டும், எதை கொண்டாடக்கூடாதோ அதை நாங்கள் கொண்டாடக்கூடாது. அங்கே போய் எங்களுடைய பணத்தை செலவழிக்க கூடாது. ஜனவரி ஃபர்ஸ்ட் அதிலே நாங்கள் செலவழிப்பது ஒரு புறம் இருக்க, முஹர்ரம் முதலாவது நாளிலும் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் யாருக்கும் எந்த மெசேஜையும் அனுப்பாதீங்க, ஒரு சதமும் நீங்க மேலதிகமாக செலவழிக்க தேவையில்லை, செலவு இல்லாவிட்டாலும் அனுப்பாதீர்கள், ஒரு புதிய நடைமுறையை சமூகத்துக்கு ஏற்படுத்தாதீங்க. கண்ணியமானவர்கள், இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிற அழகான வாழ்க்கையை வாழ்வோம், அந்த அழகை மக்களுக்கு நாங்கள் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் சமூகத்திலே தாழ்ந்தவர்கள் தாழ்வான பண்புள்ளவர்களாக இருப்பார்கள். உயர்ந்த இஸ்லாம் நமக்கு உயர்ந்த பண்புகளை சொல்லி தந்திருக்கிறது, உயர்ந்த பண்புள்ளவர்களாக கௌரவமானவர்களாக நாங்கள் வாழ்வோம். கண்ணியமானவர்களை, கௌரவமான பண்புகளை நமக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளையும் சிபாத்து அனைவரையும் தந்து நம்மை கண்ணியப்படுத்துவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.